சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறாங்க கோவை சரவணம்பட்டி கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் கே சிவகுமார் அவர்கள். அவங்க இன்னைக்கு தரம் உயர்த்தப்பட்ட கோழி இனங்களை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கிறாங்க. இத பத்தி விரிவா சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார்.
வணக்கங்க
சார். தரம் உயர்த்தப்பட்ட கோழி ரகங்கள் அப்படின்னா என்ன, எத்தனை வகைகள் வந்து வந்திருக்குது, அத பத்தி விரிவா சொல்லுங்களேன்.
வணக்கங்க. அதாவது தரம் உயர்த்தப்பட்ட கோழி ரகங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா, தரம் உயர்த்தப்பட்ட கோழிகளை பொறுத்த வரைக்கும் சாதாரண இப்ப உங்களுக்கு நாட்டுக்கோழி தெரியும், அது வந்து கிராமங்கள்ல வந்து ஒரு புறக்கடையில வளர்ந்து விவசாயிகள் வளர்க்கக்கூடிய ஒரு கோழி இனம். இது போக நீங்க பாத்தீங்கன்னா கறிக்கோழின்னு இருக்கு பிராய்லர்ஸ், முட்டைக்கோழின்னு இருக்கு லேயர்ஸ். இது இல்லாம இப்போ இந்த நாட்டுக்கோழியுடைய முட்டை உற்பத்தியும் நாட்டுக்கோழியுடைய இறைச்சி உற்பத்தியும் அதிகரிக்கிற நோக்கில், விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கிற நோக்கில் பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த நாட்டுக்கோழிகளை கலப்பினம் செய்து அதிக முட்டையிடு திறனையும் அதிக இறைச்சி கொடுக்கக்கூடிய திறனையும் மேம்படுத்தி உருவாக்கப்பட்டதுதான் இந்த தரம் உயர்த்தப்பட்ட கோழிகள்னு சொல்றது.
இதுல எத்தனை வகை வந்திருக்குது, அதை பத்தி சொல்லுங்க சார்.
இப்போ எங்க கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நந்தனம் 1, 2, அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நாமக்கல் 1, 2, இந்த மாதிரி தரம் உயர்த்தப்பட்ட கோழி இனங்கள் இருக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிராஜா கோழிகள்னு சொல்லி ஒன்னு இருக்கு, இதுவும் தரம் உயர்த்தப்பட்ட கோழி தான். இது இல்லாம இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா கிராமப்பிரியான்னு சொல்லி ஒரு தரம் உயர்த்தப்பட்ட முட்டைக்கோழி ரகமும், வனராஜான்னு சொல்லி ஒரு தரம் உயர்த்தப்பட்ட இறைச்சி மற்றும் முட்டைக்கோழி ரகமும் இப்ப வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க.
நல்லதுங்க சார். இப்ப முட்டை ரக கோழிகள்னா முட்டைக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், முட்டை மற்றும் இறைச்சினா அதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்த முடியுமா?
அதாவது நீங்க முட்டை ரக கோழிகள்னா முட்டை பெட்டை கோழிகள் இருந்து முட்டை கிடைக்கும், சோ முட்டை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்ப அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சேவல்களை வந்து நம்ம இறைச்சிக்காக தாராளமா பயன்படுத்தலாம். அதே மாதிரி முட்டை மற்றும் இறைச்சி ரகம் போது அதுல முட்டையும் கிடைக்கும், இறைச்சிக்கு வந்து அதிக உடல் எடை உங்களுக்கு குறைந்த நாட்களில் கிடைக்கிறதுனால அதை இறைச்சிக்காகவும் பயன்படுத்தலாம். அதனால இப்போ உதாரணமா சொல்ல போனா நீங்க வந்து கிராமப்பிரியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது முழுக்க முழுக்க அந்த பெட்டை கோழிகள் முட்டையிடும் திறன், அதிக முட்டையிடும் திறன் இருக்கும். பட் கிராமப்பிரியாவுடைய சேவல்கள் நம்ம இறைச்சிக்காக தாராளமா பயன்படுத்தலாம்.
சரிங்க சார். இப்ப கிராமப்பிரியா ரகத்தை பத்தி விரிவா சொல்லுங்களேன்.
ஹைதராபாத்ல இருக்கிற கோழி திட்ட இயக்குநரகம் வந்து இந்த கிராமப்பிரியான்னு சொல்லி ஒரு முட்டை கோழி ரகத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க. இது வந்து ஒரு தரம் உயர்த்தப்பட்ட கோழி. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து நாட்டுக்கோழி மாதிரி பல வண்ணம் இறகுகளை கொண்டிருக்கும், அதுக்கப்புறம் நீண்ட கால்கள், நடுத்தர உடல் எடை, அதிக முட்டை உற்பத்தி. முட்டை பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை மாதிரியே பழுப்பு நிற முட்டை இருக்கும். இந்த கிராமப்பிரியா கோழி குஞ்சுகளை வந்து ஹைதராபாத் இருக்கிற கோழி திட்ட இயக்குநரகம் வந்து இப்போ ஒரு மத்திய அரசின் ஒரு திட்டமாக இது பண்ணி கோழி விதை திட்டம்னு சொல்லி, அந்த திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் வந்து ஒரு 6-7 இடங்கள்ல இந்த கிராமப்பிரியா கோழி குஞ்சுகள் கிடைக்கிறது மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா புறக்கடையில் விவசாயிகள் ஒரு 10-20 கோழிகளை வந்து வளர்த்து முட்டை எடுத்து அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த விவசாய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையான முட்டை புரத தேவையை பூர்த்தி செய்யறதுக்கும் அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கும் வாழ்வாதாரத்திற்கான ஒரு திட்டம். இதுல இந்த குஞ்சுகளை வந்து கிராமப்பிரியா குஞ்சுகளை வந்து விவசாயிகளுக்கு கொடுத்து அவங்களுடைய சூழ்நிலைகள்ல களத்துல அது எப்படி வந்து அதனோட செயல்திறன் எப்படி இருக்கு, வளர்ச்சி எப்படி இருக்கு, எவ்வளவு முட்டையிடுது அப்படிங்கறத வந்து இந்த கோழி விதை திட்டத்தின் மூலமா ஆய்வு செய்யறோம்.
கிராமப்பிரியா கோழி வந்து அதோட முட்டை நாட்டுக்கோழி முட்டை மாதிரியே பிரவுனா இருக்குன்னு சொன்னீங்க. நாட்டுக்கோழி முட்டையில வந்து புரதச்சத்து அதிகம் இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்ம மக்கள்கிட்ட இருந்துட்டு இருக்குது. அது மாதிரி இதுலயும் புரதச்சத்து மிக்க முட்டையா அது. இதனோட சிறப்பு அம்சங்கள், இந்த கிராமப்பிரியா கோழியோட சிறப்பு அம்சங்கள்னு இதை சொல்வீங்க?
அதாவது வந்துங்க இப்ப வந்து முட்டையை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டைக்கும் இந்த லேயர்னு சொல்ற உங்களுக்கு அந்த முட்டையிடும் கோழிகளுடைய முட்டைக்கும் இந்த தரம் உயர்த்தப்பட்ட கோழி, இப்ப உதாரணமா இப்ப நம்ம கிராமப்பிரியா கோழி முட்டைக்கும் சத்துக்கள் அடிப்படையில பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. இயற்கையில வந்து உங்களுக்கு மக்களிடையே வந்து நாட்டுக்கோழி முட்டையில வந்து சத்து அதிகமா இருக்கும், அது வந்து பழுப்பு நிற முட்டை, அதுதான் ரொம்ப உடலுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு நடைமுறையில ஒரு கருத்து அவங்க கிட்ட இருக்கு. அடிப்படையில பாத்தீங்கன்னா சத்துக்கள்ங்கிறதுல வித்தியாசம் இல்லை, ஆனா அதனுடைய நறுமணம். இப்போ இயற்கையில விவசாயி என்ன நினைக்கிறாங்கன்னா நாட்டுக்கோழிகள் வந்து வெளியில மேயுது, அதனால நிறைய புல் பூண்டு, நிறைய மருத்துவ குணம் இருக்கிற அந்த இதெல்லாம் சாப்பிடுது, அதனால வந்து அந்த முட்டை வந்து ரொம்ப சத்தா இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது ஒழிய, மற்றபடி இப்போ அன்றாட கடைகளில் கிடைக்கக்கூடிய முட்டை எல்லாமே லேயர்ஸ்ன்னு சொல்ற முட்டைக்கோழி லெகான் கோழிகள் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த முட்டை தான் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா கடைகள்லையும் உங்களுக்கு வந்து அந்த முட்டை கிடைக்குது. அதனால புரதச்சத்து மற்ற சத்துக்கள் அடிப்படையில இந்த நாட்டுக்கோழி முட்டைக்கும் இந்த முட்டைக்கோழி முட்டையோ இல்லை இந்த தரம் உயர்த்தப்பட்ட கிராமப்புறையாவோட கோழி முட்டைக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. ஆனால் கிராமங்களில் இருக்கிற இந்த பழுப்பு நிற முட்டைக்கு நாட்டுக்கோழி முட்டைக்கு ஒரு டிமாண்ட், அதாவது மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு நுகர்வோரிடையே இருக்கிறதுனால கிராமப்புறையா கோழிகளை வளர்த்து அந்த முட்டையை நம்ம வந்து தாராளமாக வந்து நாம விற்பனை செய்யலாம். இப்போ கிராமப்புறையா கோழியோட சிறப்பம்சங்கள் நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க கிராமப்பிரியா கோழிகள் வந்து 6 வாரத்துல வந்து 400-500 கிராம் உடல் எடை வந்துடும், 6 முதல் 6.5 மாத வயதுல 1.6-1.8 கிலோ உடல் எடை வந்துடும், 28 வாரத்துல முட்டையோட எடை வந்து 52-53 கிராம் வந்துடும், 40வது வாரத்துல 57-58 கிராம் வந்துடும். முதல் முட்டை இடும்போது அதனுடைய வயது வந்து 160-165 நாள் இருக்கும். முட்டை உற்பத்தி 1 வருட வயதுல 200-230 முட்டை கிடைக்கும். அதனால இது வந்து இயற்கையிலேயே கிராமப்பிரியா கோழிகள் நாட்டுக்கோழிகளைப் போலவே இருக்கும், கிராமப்பிரியா கோழி முட்டைகள் நாட்டுக்கோழி முட்டையைப் போலவே இருக்கும். அதுதான் இதனுடைய சிறப்பம்சம். நாட்டுக்கோழிகளை விட இப்ப நாட்டுக்கோழின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 10-12 முட்டை விடும், அதுக்கப்புறம் கீர்குழுந்துரும், வருஷத்துல ஒரு 80 முட்டை கிடைக்கிறதே ரொம்ப அரிதா இருக்கும். ஆனா இந்த கிராமப்பிரியா கோழிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 160-180 முட்டை 1 வருடத்துல கிடைக்கும். அப்ப அதிக முட்டை, முட்டையுடைய சைஸ் அதாவது அளவும் சிறிது பெருசா இருக்கும், பழுப்பு நிற முட்டை. அதனால கண்டிப்பாக இந்த கிராமப்பிரியா கோழி முட்டைகள் அதுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கும்.
இந்த கிராமப்பிரியா இனங்களுக்கான தீவனம் அதை பத்தி சொல்லுங்க, தடுப்பூசி அதெல்லாம் பத்தி சொல்லுங்க.
அதாவதுங்க இந்த கிராமப்பிரியா கோழிகளை பொறுத்த வரைக்கும் குஞ்சுகள் 6 வாரம் வரைக்கும் கொஞ்சம் நம்ம கவனமா அதை வளர்க்கணும். இந்த 6 வாரம் வயது வரைக்கும் அடைக்காப்பாண்டில் செயற்கை வெப்பம் கொடுத்து நீங்க புரூடர்னு சொல்ற அந்த அமைப்பை ஏற்படுத்தி 6 வாரம் வரைக்கும் அதுல நம்ம வந்து வளர்க்கலாம். இது வளர்க்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குன்னு நம்ம தீவனம் நம்ம வந்து கண்டிப்பா ஒரு சத்தான தீவனம் கொடுக்கணும். இந்த தீவனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தானியங்கள் இருக்கிற சோளம், கம்பு, ராகி, கூட கொஞ்சம் புண்ணாக்கு வகைகள், தாதுப்பு, அதுக்கப்புறம் இந்த நுண்ணுயிர்களுக்கான கட்டுப்படுத்தும் மருந்து, இரத்த கழிச்சல் கட்டுப்படுத்தும் மருந்து, இதையெல்லாம் கலந்து நம்ம ஒரு தீவனம் அரைச்சு தான் கோழிகளுக்கு அந்த கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்கணும். 6 வாரம் வயது வரைக்கும் ரொம்ப கவனமா பராமரிக்கணும். இந்த 6 வாரத்துக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா முதல் நாள் வந்து மேரக்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய்க்கு தடுப்பூசியும், 5வது நாள் வந்து லசோட்டா வகை ராணிக்கெட் நோய் தடுப்பூசியும், 14வது நாள் வந்து கம்போரோ நோய்க்கான தடுப்பூசியும், 21வது நாள் வந்து கோழி அம்மைக்கான தடுப்பூசியும், 28வது நாள் மீண்டும் லசோட்டா வகை ராணிக்கெட் தடுப்பூசியும் போட்டு இந்த 6 வாரம் வரைக்கும் வளர்த்து அதுக்கப்புறமா 6 வாரம் முடிந்ததுக்கு அப்புறமா இந்த கோழிகளை நேரடியாக புறக்கடை வளர்ப்புக்கு ஈடுபடுத்தலாம். அப்படின்னா என்னன்னா இந்த கோழி குஞ்சுகளை 6 வாரம் வயதானதுக்கு அப்புறமா அதை வந்து விவசாயிகள் வாங்கி இதை வந்து அவங்க ஒரு 10-20 கோழி குழுவாக வச்சுக்கிட்டு காலையில அதை வந்து வெளியில மேய விட்டு அந்த புல் பூடு, மண்புழு, இது போக புரதச்சத்து மிக்க இது அதையெல்லாம் வந்து அந்த கோழிகள் சாப்பிட்டு அதோடைய புரத தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும். இது இல்லாம நம்ம கூட என்ன பண்ணணும்னா மாலை நேரத்துல நம்ம அடைக்கணும், அந்த அடைக்கிற சமயத்துல தானியங்கள், தவிடு, இது கலந்த ஒரு தீவனத்தை கொடுக்கலாம். இந்த தடுப்பூசிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 மாத இடைவெளியில் இந்த ராணிக்கெட் நோய்க்கான லசோட்டா தடுப்பூசியும், ஒரு 4 மாத இடைவெளியில் குடற்புழு நீக்கமும் அவசியம் விவசாயிகள் பண்ணிட்டு இருக்கணும். மற்றபடி பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க பாட்டுக்கு புறக்கடையில வந்து 6 வாரத்துக்கு அப்புறமா நீங்க விட்டுட்டீங்கன்னா அதே மேய்ந்து நல்ல எதிர்ப்பு சக்தியோட இருக்கும். இந்த 6 வார வயதுல போட வேண்டிய தடுப்பூசிகள் கவனம் மட்டும் செலுத்தினா போதும். இப்ப விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் மூலமா 1 நாள் வயது இருக்கிற குஞ்சுகளும் 6 வார வயது இருக்கிற கோழி குஞ்சுகளும் அவங்க தேவைக்கேற்ப நாங்க வந்து கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய போறோம். அப்போ விவசாயிகளுக்கு வந்து அந்த 1 நாள் வயதுள்ள குஞ்சுகள்னா அது வளர்த்துறது அதுல இருக்கிற சிரமங்கள் அவங்களுக்கு இருக்காது. அதுவும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. புரூடர்னு சொல்ற அந்த அடைகாப்பாண்டில் செயற்கை வெப்பம் கொடுத்து அந்த கோழி குஞ்சுகளை கவனமா பாதுகாக்கணும், போட வேண்டிய தடுப்பூசிகளை போடணும், அவ்வளவுதான்.
6 வாரம் வரைக்கும் கவனமா பாக்கணும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சாதாரணமா நாட்டுக்கோழி மாதிரியே இது புறக்கடையில வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வளர்ப்பு மேலாண்மை முறைகள் பத்தி சொல்லுங்களேங்க சார்.
பொதுவா வந்துங்க ஒரு கோழி வந்து அதை வெளியில மேய விடும் பொழுது அதற்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ அதெல்லாம் அதே போய் தேடி சாப்பிட்டு உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய திறமை வந்து கோழிகளுக்கு இருக்கு. சாதாரணமாக ஒரு கோழி வந்து 100 to 120 grams தீவனம் வந்து உட்கொள்ளும் ஒரு நாளைக்கு. இப்போ நம்ம அந்த புறக்கடையில் கோழிகளை நம்ம கிராமப்பிரிய கோழிகளை விடும் பொழுது அது வந்து அலைந்து திரிந்து அந்த புல்போடுகள், இந்த மண்புழு, கரையான்கள் இதையெல்லாம் சாப்பிடும் பொழுது புரத தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும். நம்ம கொஞ்சம் கவனமாக மாலை நேரத்தில் வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து அந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய தவிடு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய எரிசக்தி தரக்கூடிய இந்த தானியங்கள், இந்த குரணை மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டு அதையும் நம்ம மாலை நேரத்தில் கொடுக்கலாம். சத்தான தீவனம் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது வந்து கண்டிப்பாக அது மேயிற இடத்துல வந்து போதிய அளவு அதுக்கு உணவு தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும். நீங்கள் வீட்டில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் குறுகிய இடத்துல வந்து அந்த கோழிகளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காது. அப்போ நம்ம கொஞ்சம் அதிகமாக வந்து இந்த தவிடு தானிய வகையெல்லாம் கலந்து கூட புண்ணாக்கு கூட சேர்ந்து கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம். அதனால் அது விவசாயியுடைய சூழ்நிலை பொறுத்து தான் அந்த தீவன பராமரிப்பை விவசாயி கவனமாக பார்த்துக்கணும். தடுப்பூசி பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ராணிக்கட் நோய்க்கான தடுப்பூசி 6 months ஒரு முறையும், குடற்புழு நீக்க ஒரு 3 to 4 months ஒரு முறையும் செஞ்சுட்டு வந்தால் போதும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்ல தரமான குடிநீர், நல்ல குடிக்கும் தரத்தில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டைக்கோழிகள் வந்து ஒரு 6 to 6.5 வயதில் 1.6 to 1.8 kilograms எடைக்கு மிகாமல் பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா அது வந்து முட்டையிடும் பருவம். அப்போ அந்த முட்டையிடும் பொழுது உடல் எடை அதிகமாக இருந்தால் முட்டையுடைய எண்ணிக்கை உற்பத்தி குறையும். அதனால் அந்த 1.5 to 2 kilograms உடல் எடைக்கு மேலே வராமல் அதை பராமரிச்சுக்கணும். மற்றபடி வந்து தோல் முட்டை, உடைந்த முட்டை இதெல்லாம் வந்து இந்த கோழிகள் இடாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம கிழிஞ்சலோ இல்லை சுண்ணாம்போ தினமும் ஒரு கோழிக்கு 3 to 4 grams. அது என்ன பண்ணலான்னா நம்ம கிழிஞ்சல் வந்து கிராமங்களில் கிடைக்கும், அதை வந்து தண்ணி தொளைச்சு ஒரு வேஷ்டி துணியில் மூட்டை மாதிரி கட்டினா அது அவிஞ்சிரும். அதை எடுத்து ஒரு தட்டில் வந்து கோழிகள் இரவு நேரத்தில் அடிக்கும் பொழுது அந்த தட்டில் வச்சிட்டோம்னா அது கொத்தி அந்த கிழிஞ்சலை வந்து சாப்பிட்டுக்கும். இந்த கிழிஞ்சல் அதனுடைய உடம்புல இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுண்ணாம்புச்சத்தை கொடுக்கும். அது வந்து தோல் முட்டை இடுவதையும் இந்த முட்டை ஓடு நல்லா தரமாக கெட்டியாக இருக்கிறதுக்கும் வழிவகுத்துரும். மற்றபடி வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. விவசாயிகள் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா இந்த கரையான் உற்பத்தி. சாதாரணமாக வந்து கிராமங்களில் வந்து கரையானில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 40% புரதச்சத்து இருக்கு. கல்லப்புண்ணாக்கு விட அதிகமாக புரதச்சத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கரையான் உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னென்னா ஒரு வாய் அகலமான மண்பானையில் பழைய மரச்சட்டங்கள், சாக்கு, தென்னை ஓலைகள், பனை ஓலைகள் இதெல்லாம் உள்ளே போட்டு தண்ணி தொளிச்சு நல்லா ஏர் டைட்டாக, அதாவது காற்று புகாமல் வந்து கமுத்தி வச்சிடணும் மண்ணில். அந்த மண்ணுக்கு கரையான் உற்பத்தி ஆகுதுன்னா ஒரு 2-3 days அந்த பானையை வந்து அவங்க திருப்பியும் எடுத்து பார்த்தாங்கன்னா உள்ள கரையான் உற்பத்தி ஆகிருக்கும். அப்போ கோழிகள் காலையில் வெளியில் மேய விடும் பொழுது அந்த ஒவ்வொரு மண்பானையாக வந்து அந்த கமுத்தி வச்சிருக்கிற பானையை எடுத்து நம்ம வந்து வச்சிட்டோம்னா அந்த கரையான் வெளிப்படுறத வந்து உணவாக வந்து கோழிகள் சாப்பிட்டுக்கும். குறிப்பாக மண்ணில் வந்து ஏதாவது இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள், இந்த மாதிரி பூச்சி மருந்துகள் அதையெல்லாம் தெளிக்காமல் இருக்கணும். மண்ணுக்கு ஏற்காவே கரையான் உற்பத்தி இருக்கக்கூடிய உற்பத்தியாகக்கூடிய தன்மை இருக்கணும். இந்த மாதிரி இடங்களில் விவசாயிகள் கண்டிப்பாக நாட்டுக்கோழிகள், தரம் உயர்த்தப்பட்ட கோழிகள் எதுவாக இருந்தாலும் புறக்கடையில் கோழிகள் வளர்க்கும் போது இந்த கரையான் உற்பத்தியும் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும். அப்படி வந்து அந்த மண்பானையில் இதெல்லாம் வச்சு அவங்க இது பண்ணும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி உங்களுக்கு அந்த கரையான் உற்பத்தியாகும். முழுமையாக உற்பத்தி ஆகும்போது திருப்பி அந்த பானையில் எல்லாத்தையும் அந்த சாக்கு அப்புறம் இந்த மரச்சட்டங்கள் இதையெல்லாம் போட்டு தண்ணி தொளிச்சு நம்ம மூடி வச்சிட்டோம்னா கரையான் உற்பத்தி ஆயிரும். அதனால் இந்த கரையான் உற்பத்தி செய்து கோழிகளுக்கு புரதச்சத்து அதிகமாக இருக்கிற தீவனமாக கொடுக்குற பழக்கம் விவசாயிகள் கண்டிப்பாக இனி நடைமுறைக்கு கொண்டு வரணும்.
சரிங்க சார், இப்போ கிராமப்பிரியா பற்றி விரிவாக சொன்னீங்க. அடுத்த வந்து இறைச்சி மற்றும் முட்டை ரக கோழி, தரம் உயர்த்தப்பட்ட கோழி வந்து வனராஜா. இந்த இனத்தை பற்றி சொல்லுங்களேன், இதனோட சிறப்பு இயல்புகள்.
அதாவது இப்போ வனராஜாவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைதராபாத்தில் இருக்கிற அந்த கோழி திட்ட இயக்குநர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டது. இந்த வனராஜா வந்து இறைச்சி மற்றும் முட்டைக்காக வந்து இப்போ இந்த மத்திய அரசின் மூலமாக கோழி விதை திட்டத்தில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த கோழி குஞ்சுகளும் விவசாயிகளுக்கு கிடைக்க போகுது. இந்த வனராஜா கோழியை பொறுத்த வரைக்கும் இயற்கையாக வந்து இதுக்கு நோய் எதிர்ப்பு திறன் கொஞ்சம் அதிகம். நாட்டுக்கோழி மாதிரியே பலவன நிறத்தில் வந்து அதனுடைய இறகுகள் இருக்கும். குறைந்த அளவு தீவனம் உட்கொண்டு அதிக உடலடை, நாட்டுக்கோழியை விட வேகமாக வளரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிகளை விட அதிகமாக முட்டையிடும், நாட்டுக்கோழியை போல பழுப்பு நிற முட்டை. இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வனராஜாவுடைய சிறப்பு அம்சங்கள். இந்த வனராஜா வந்து 6 weeks வந்து 3.25 kilograms உடல் எடை வந்துடும். அதாவது சாதாரணமாக நாட்டுக்கோழி வந்து 3 months 1.25 kilograms உடல் எடை வருதுன்னா இது வந்து 1.5 months உங்களுக்கு 3.25 kilograms உடல் எடை வந்துடும். அதே மாதிரி 6 to 6.5 months வயதில் 2 to 2.2 kilograms உடல் எடை வந்துடும். வேகமாக நாட்டுக்கோழி விட வளரக்கூடியது. அதே மாதிரி முட்டை உற்பத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.5 வருட வயதில் 100 to 130 முட்டை வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் முதல் முட்டையிடும் போது அதோட வயது வந்து 175 to 180 days. அதாவது வனராஜா பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நாட்டுக்கோழி எப்படி முட்டைக்கும் இறைச்சிக்கும் பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி இது வந்து முட்டைக்கும் இறைச்சிக்கும் ஆக உருவாக்கப்பட்ட ஒரு தரம் உயர்த்தப்பட்ட கோழியினம். மேலாண் முறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புறையை எப்படி நம்ம அதை பராமரிக்கிறோம், 6 weeks வரைக்கும் அந்த எடை காப்பான்ல, 6 weeks குள்ளார நம்ம என்னென்ன தடுப்பூசிகள் போடணும், அதே வந்து வனராஜாக்கும் அதே மாதிரி தான். அதே மாதிரி 6 வாரத்துக்கு அப்புறமா அதை புறக்கடையில் வந்து நம்ம ஒரு 10-20 கோழி குழுவாக வந்து புறக்கடையில் வளர்க்கலாம். தீவன கவனமாக நம்ம பார்த்துக்கணும். இறைச்சிக்காகன்னு வளர்க்கும் பொழுது நம்ம வந்து தனியார் நிறுவனங்கள் உற்பத்தி செய்கிற கறிக்கோழி தீவனம் அல்லது முட்டைக்கோழி தீவனங்களை கூட நம்ம கொடுத்து இறைச்சிக்காக வனராஜா கோழிகளை வளர்க்கலாம். குறிப்பாக வந்து வனராஜா கோழிகள் இறைச்சி தேவை அதிகமாக இருக்கிற இடங்களில் இந்த மாதிரி தீவனம் கொஞ்சம் பராமரிப்பு கவனம் அதிகம் செலுத்தி குறுகிய காலத்தில் உடல் எடை கொண்டு வரலாம். இதில் வனராஜா கோழிகளை பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும், உங்களுக்கு அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. இறைச்சியை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக முட்டை மாதிரி தான், நாட்டுக்கோழி இறைச்சி தான் சிறந்தது. இந்த தரம் உயர்த்தப்பட்ட கோழிகளோ இல்லை கறிக்கோழியோட இறைச்சி வந்து சத்துக்கள் அடிப்படையில் சத்துக்கள் குறைவாக இருக்குன்னு ஒரு எண்ணம் மக்களிடையே நுகர்வோரிடையே இருக்கு. உண்மையிலேயே வந்து இறைச்சியை பொறுத்த வரைக்கும் எந்த இறைச்சியாக இருந்தாலும் 18-21% புரதச்சத்து இருக்கும். மற்றபடி இருக்கிற உயிர் சத்துக்கள், வைட்டமின், தாதுப்பு சத்துக்கள் எல்லாமே எல்லா இறைச்சியிலையும் சரி விகித அளவில் தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். கொழுப்புச்சத்து மட்டும் வேறுபாடுகள் வரலாம். ஆனால் இந்த நாட்டுக்கோழி இறைச்சி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மிருதுத்தன்மை குறைவாக இருக்கும். கொஞ்சம் சாப்பிடும் பொழுது அதிகமாக ஒரு 2-3 தடவை அதிகமாக மெல்ல வேண்டியிருக்கும். இப்போ கறிக்கோழி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு 2-3 தடவை பல்லெடுக்கலை வச்சு இது பண்ணும்போது சீக்கிரமாக அது மாவாக கரைஞ்சிரும். இந்த தரம் உயர்த்தப்பட்ட கோழியை பொறுத்த வரைக்கும் அது வந்து நாட்டுக்கோழி மாதிரியே தான் இருக்கும் அதனுடைய இறைச்சி. அதனால வனராஜா கோழி இறைச்சி வந்து உங்களுக்கு நாட்டுக்கோழி இறைச்சி மாதிரியே தான் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி இறைச்சி பிரியர்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த பிராய்லர்னு சொல்கிற கறிக்கோழி இறைச்சி சாப்பிடக்கூடிய குறிப்பாக குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சில்லி சிக்கன், சிக்கன் கட்லெட் அந்த மாதிரி பண்ணும்பொழுது கொஞ்சம் மிருதுவான மென்மையான இறைச்சி தேவைப்படுது. இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட இந்த மாதிரி தரம் உயர்த்தப்பட்ட கோழி இறைச்சிக்கும் இப்போ ஒரு வரவேற்பு உருவாகிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து நாட்டுக்கோழி இறைச்சி மிருதுத்தன்மை குறைவாக இருக்குது, இந்த கறிக்கோழி இறைச்சி பார்த்தீங்கன்னா வேக வச்சோம்னா அது நார் நாராக வந்து வந்துடுது, அது வந்து அவ்வளவா அந்த மசாலா பொருட்கள் ஊடுருவுறது இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இறைச்சி சுவையாக இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தும் நுகர்வோரிடையே இருக்கு. இப்போ இந்த தரம் உயர்த்தப்பட்ட கோழி இறைச்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் இடைப்பட்டதாக இருக்கும். அது சம்மந்தமாக நாங்கள் ஆய்வுகள் விவசாயிகளிடையே இந்த நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க இந்த பண்ணை கோழிகளை வளர்க்குற விவசாயிகூட பேசும் பொழுது இந்த பண்ணை கோழிகள்னு இந்த தரம் உயர்த்தப்பட்ட கோழி இறைச்சிக்குன்னு ஒரு வரவேற்பு இப்போ உருவாகிட்டு இருக்கு. அதனால் விவசாயிகள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த வனராஜா கோழி இறைச்சி நாட்டுக்கோழி இறைச்சி மாதிரியே சத்தானது, சுவையானது. இதை வந்து நாம வந்து இறைச்சிக்காக வளர்க்கும் போது தீவன பராமரிப்புல கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தி பண்ணா போதும். இதே வனராஜா கோழிகளை நீங்க முட்டைக்காகவும் நம்ம வளர்த்துக்கலாம். முட்டைக்காக வளர்த்தும் போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த 6 மாத இடைவெளியில ராணிக்கட்டு நோய் தடுப்பூசியும் ஒரு 3-4 மாத இடைவெளியில வந்து நீங்க அந்த குடற்புழு நீக்க மருந்துகளையும் கொடுக்கணும். முட்டையும் பழுப்பு நிற முட்டையா இருக்கும், நாட்டுக்கோழி முட்டையை போல இருக்கும். அதனால இந்த கோழி வனராஜாவோ கிராமப்பிரியாவோ பொறுத்த வரைக்கும் அந்த உள்ளூர் தேவையில இறைச்சி தேவை அதிகமா இருந்ததுன்னா வனராஜாவை தேர்ந்தெடுக்கலாம். முட்டைக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்னா கிராமப்பிரியாவை தேர்ந்தெடுக்கலாம். அதை வந்து விவசாயிகள் தான் முடிவு பண்ணணும்.
சார், வனராஜா கோழி இனங்களோட நோய் எதிர்ப்பு திறன் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது, இதுக்கு என்ன மாதிரி தீவனம் கொடுக்கணும், அதை பத்தி சொல்லுங்களேன்.
அதாவது இப்ப வனராஜா கோழிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான தீவனம். இப்போ அந்த தீவனத்தில் வந்து நீங்கள் வந்து சோளம், கம்பு, ராகி, உடைச்ச அரிசி, மரவள்ளிக்கிழங்கு மாவு, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு இதெல்லாம் கலந்து அதே அளவு தவிடையும் கலந்து வந்து ஒரு தீவனமாக கொடுக்கலாம். இறைச்சிக்காக வளர்க்கும் போது தனியார் நிறுவனங்கள் உற்பத்தி செய்கிற அந்த இறைச்சி கோழி தீவனமோ அல்லது முட்டைக்கோழி தீவனத்தையும் நம்ம போடலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கிலோ தீவனத்தில் 2400 கிலோ கலரி எரிசக்தியும் 16% புரதச்சத்தும் இருக்கணும். அது நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். 6 வாரம் வயது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போட வேண்டிய தடுப்பூசிகள் முதல் நாள் மேரக்ஸ் தடுப்பூசியும், 5வது நாள் அசோட்டாவும், 14வது நாள் கம்போரா நோய் தடுப்பூசியும், 21வது நாள் வந்து கோழி அம்மைக்கான தடுப்பூசியும், 28வது நாள் மீண்டும் லசோட்டாவும் கண்டிப்பாக போடணும். இந்த தடுப்பூசிகள் எல்லாமே அந்த 6 வார வயது வரைக்கும் இந்த வனராஜா கோழி குஞ்சுகளை கிராமப்பிரியா கோழி குஞ்சுகள் போல கவனமாக நம்ம பாதுகாத்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து இயற்கையாகவே அதுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது நாட்டுக்கோழிகளை விட. அதனால் புறக்கடைக்கு வந்து ரொம்ப மிகச்சிறந்த கோழி இந்த வனராஜா கோழி. அதனால் தீவன பராமரிப்பு பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை புறக்கடையில் மேய விடும் பொழுது அந்த அது மேயும் இடத்தில் தேவையான சத்துக்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கரையான் உற்பத்தியிலையும் கவனம் செலுத்தலாம். கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வளர்க்கும் பொழுது விவசாயிகிட்ட அடிக்கடி நாங்கள் ஒன்று சொல்லுவோம், இன்னொன்று வந்து கீரைகளை வந்து பயிரிடுறது. கீரைகளை வந்து பாத்திகளில் பயிரிட்டு அந்த கீரைகளை பொடியை கட் பண்ணி போடலாம். வேலி மசால், குதிரை மசால் இதெல்லாம் வந்து கால்நடைகளுக்கு, ஆடு மாடுகளுக்கு போடும் பொழுது அதையும் நம்ம வந்து தீவனமாக அந்த இலைகளை வந்து நம்ம போடலாம். இந்த கொத்தும் குணம் இருக்கிறது நாட்டுக்கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா வேப்ப இலை வந்து அந்த வேப்ப இலை வந்து உள்ளே வந்து கொட்டைக்குள்ளார நீங்கள் கட்டி விட்டீங்கன்னா அந்த கொத்துற குணம் வந்து கோழிகளிடையே இருக்காது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோர். நாட்டுக்கோழிகளுக்கு இந்த தரம் உயர்த்தப்பட்ட கோழிகளுக்கு தண்ணீரில் வந்து நீங்கள் மோர் நீங்கள் வைக்கும் பொழுது நிறைய பி காம்ப்ளெக்ஸ் உயிர் சத்துக்கள் நிறைய கிடைக்கும். அதனால் மோர் வைக்கலாம், இந்த கீரைகளை போடலாம், புரதச்சத்து அதிகமாக இருக்கிற அந்த பயிர் வகை பசுநீவனங்கள் வேலி மசால், குதிரை மசால் இதையெல்லாம் போடலாம். இதெல்லாம் போடும் பொழுது தீவன செலவு குறையும், உடல் எடை அதிகமாகும், அப்போ விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அதிகமா இருக்கும்.
தரம் உயர்த்தப்பட்ட இந்த இரண்டு இனங்கள் கிராமப்பிரியா மற்றும் வனராஜா, இதோட கோழி குஞ்சுகள் எங்க வாங்கலாங்க சார்?
அதாவது இப்போ வந்து இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இந்த சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்கிற இந்த விவசாயிகள் வந்து குறிப்பா கோவை மாவட்டமா இருக்கிறதுனால இந்த வனராஜா மற்றும் கிராமப்பிரியா கோழி குஞ்சுகளை வந்து கோயம்புத்தூர் சரணம்பட்டியில் இருக்கிற கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் தன்னுடைய தலைவரை வந்து நம்ம அணுகணும். அந்த பயிற்சி மையத்துடைய தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா 0422269965, அலைபேசி வந்து 9994355021. விவசாயிகள் என்ன பண்ணலாம்னா நேரடியா பயிற்சி மையத்துக்கு வரலாம், இல்லைன்னா தொலைபேசி மூலமாக அவங்க கோழி குஞ்சுகளுக்கு பதிவு பண்ணலாம். இந்த குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருந்து தாய் கோழிகளை வந்து எங்க கோழி உற்பத்தி நிலையம் ஹொசூரில் இருக்கிற உற்பத்தி நிலையத்தில் வந்து தாய் கோழிகள் இப்போ பராமரிச்சுட்டு வரோம். இந்த தாய் கோழிகள்ருந்து முட்டைகளை எடுத்து குஞ்சுகளாக உற்பத்தி பண்ணி கமர்ஷியல்ஸாக இந்த கோழி குஞ்சுகள் கோவை மண்டலத்துக்கே இந்த சரவணப்பட்டியில் இருக்கிற கால்நடை பயிற்சி மையத்தின் மூலமாக வந்து கிடைக்கிறதுக்கு. அதனால் விவசாயிகள் உடனே இந்த பயிற்சி மையத்தை அணுகி கோழி குஞ்சுகளுக்கு வனராஜா வேணும்னாலும் சரி கிராமப்பிரியா வேணும்னாலும் பதிவு பண்ண வேண்டுமா நான் கேட்டுக்கிறேன். நன்றி.
விளக்கங்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
வணக்கம்.
தரம் உயர்த்தப்பட்ட கோழி இனங்கள் குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளித்தவர் கோவை சரவணம்பட்டி கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் கே சிவகுமார் அவர்கள்.
தகவல்களை கேட்டறிந்தவர் என் கோமா.
நேயர்களே, இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1055. வெளியூர் நேயர்கள் 0422 என்ற இணைப்பு எண்ணுடன் 243-1055 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். பல்கலைக்கழக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதால் நிகழ்ச்சிகளை எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.